சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை மே 17, 2026. தலைப்ப: மனிதர்கள் மற்றும் அழியாதவர்கள். கோல்டன் உரை. சங்கீதம்: நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. பொறுப்பு ரீதியான வாசிப்பு: ஆதியாகமம், சங்கீதம், யோபு. ஆதாமின் வம்சவரலாறு: தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவசாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். யாரேத் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றபின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்து கொண்டார். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அப்பொழுது உம்முடைய ஆயுசுகாலம் பட்டப்பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும், இருள் அடைந்த நீர் விடியற்காலத்தைப் போலிருப்பீர். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும், பத்துநரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும், என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி. சங்கீதம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே, இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் எண்ணப்போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். எபிரேயர். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலீமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்சவரலாரும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவுமுடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இவன் எவ்வளவு பெரியவனாயிருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். அல்லாமலும் மெல்கிசேதேக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லியிருப்பதினால் மேற்சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல் யோவான் அவர் அப்புறம் போகையில் பிறவிக்குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமுமல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமுமல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத இராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். மார்க்கு மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடலருகே வந்தார். அங்கே கொன்னைவாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு, எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். லூக்கா அப்பொழுது ஜெபாலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாயிருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் இரட்சிக்கப்படுவாள் என்றார். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வரவொட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். கொரிந்தியர் இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். அறிவியலில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி கடவுளின் சாயலில் இருக்கும் மனிதனால் அழியாமையை தவிர்க்க முடியாது. துன்பம், பாவம், மரணம் குறித்த நம்பிக்கைகள் உண்மையற்றவை. தெய்வீக அறிவியல் உலகளவில் புரிந்து கொள்ளப்படும் போது அவற்றுக்கு மனிதன் மீது எந்த அதிகாரமும் இருக்காது, ஏனெனில் மனிதன் அழியாதவன், தெய்வீக அதிகாரத்தால் வாழ்கிறான். பாவமற்ற ஆனந்தம், எந்த ஒரு உடல் இன்பமோ துன்பமோ இன்றி எல்லையற்ற தெய்வீக அழகையும் நன்மையையும் கொண்ட வாழ்வின் பரிபூரண நல்லிணக்கமும் அழியாமையும் ஆன்மீகமான இருப்பை கொண்ட ஒரே உண்மையான அழிவற்ற மனிதனை உருவாக்குகின்றன. இந்த இருப்பின் நிலை அறிவியல் பூர்வமானது மற்றும் சிதைவற்றது. தெய்வீக அறிவியலில் கிறிஸ்துவை பற்றிய இறுதி புரிதலை கொண்டவர்களால் மட்டுமே உணரக்கூடிய ஒரு பரிபூரணம். மரணம் இந்த இருப்பின் நிலையை ஒருபோதும் விரைவுபடுத்த முடியாது, ஏனெனில் அழியாமை தோன்றுவதற்கு முன்பு மரணத்தை வெல்ல வேண்டுமே தவிர அதற்கு அடிபணியக்கூடாது. மனதின் எல்லையின்மையில் பருப்பொருள் அறியப்படாததாக இருக்க வேண்டும். முரண்பாடு மற்றும் சிதைவின் குறியீடுகளும் கூறுகளும் எல்லையற்ற பரிபூரணமான நித்தியமான அனைத்தின் விளைபொருட்கள் அல்ல. அன்பிலிருந்தும் ஆன்மாவின் இருப்பிடமான ஒளி மற்றும் நல்லிணக்கத்திலிருந்தும் நன்மையின் பிரதிபலிப்புகள் மட்டுமே வர முடியும். அழகான மற்றும் தீங்கற்ற அனைத்தும் மனதின் எண்ணங்களே. மனம் அவற்றை உருவாக்கி பெருக்குகிறது. அதன் விளைபொருள் மன ரீதியானதாகவே இருக்க வேண்டும். கடவுள் எனப்படும் அந்த ஒரே அகந்தை, அந்த ஒரே மனம் அல்லது ஆன்மா எல்லையற்ற தனித்தன்மையாகும். அதுவே எல்லா வடிவங்களையும் அழகுகளையும் அளித்து தனிப்பட்ட ஆன்மீக மனிதர்களிலும் பொருட்களிலும் உண்மையையும் தெய்வீகத்தையும் பிரதிபலிக்கிறது. நாம் பொய்யான அர்த்தத்தை களைந்துவிட்டு உண்மையான அர்த்தத்தை ஏற்கும் போது பாவத்திற்கும் மரணத்திற்கும் அடிப்படையோ நிரந்தரமோ இல்லை என்பதை உணர்ந்து கொள்வோம். அப்போது பாவத்திற்கும் மரணத்திற்கும் உண்மையான தோற்றமோ முறையான இருப்போ இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்வோம். மனிதர்கள் ஆன்மாவை புரிந்து கொள்ள தொடங்கும் போது கடவுளை தவிர வேறு உண்மையான இருப்பு உண்டு என்ற நம்பிக்கையை அவர்கள் கைவிடுகிறார்கள். மனமே எல்லா இயக்கங்களுக்கும் மூலம், அதன் தொடர்ச்சியான மற்றும் இணக்கமான செயலை தாமதப்படுத்தவோ அல்லது தடுக்கவோ எந்த மந்தமும் இல்லை. மனம் என்பது நேற்றும் இன்றும் என்றும் ஒரே வாழ்வும் அன்பும் ஞானமுமாகும். அழியாத மனதால் ஆளப்படும் மனிதன் எப்போதும் அழகாகவும் கம்பீரமாகவும் இருக்கிறான். அடுத்தடுத்து வரும் ஒவ்வொரு ஆண்டும் ஞானத்தையும் அழகையும் புனிதத்தையும் வெளிப்படுத்துகிறது. வாழ்வு நித்தியமானது. இதை நாம் கண்டறிந்து அதன் செயல் விளக்கத்தை தொடங்க வேண்டும். வாழ்வும் நன்மையும் அழியாதவை. எனவே நமது வாழ்வை பற்றிய பார்வைகளை முதுமை மற்றும் சீரழிவின் பால் அல்லாமல் பேரழகு புத்துணர்ச்சி மற்றும் தொடர்ச்சியின் பால் வடிவமைப்போம். வயது அல்லது சிதைவிலிருந்து விடுபட்ட அழியாமை தனக்கே உரிய மகிமையை கொண்டுள்ளது. அதுவே ஆன்மாவின் ஒளி. அழியாத ஆண்களும் பெண்களும் ஆன்மீக உணர்வின் முன்மாதிரிகளாக திகழ்கின்றனர். அவர்கள் பரிபூரண மனதால் ஈர்க்கப்பட்டு பௌதிக புலன்கள் அனைத்தையும் கடந்த அழகின் உயர்வான கருத்தாக்கங்களை பிரதிபலிக்கின்றனர். அழகும் நளினமும் பருப்பொருளை சாராதவை. இருப்பானது அதன் குணங்களை மனித ரீதியாக உணர்வதற்கு முன்பே பெற்றிருக்கிறது. அழகு என்பது வாழ்வின் ஒரு அம்சம். அது நித்தியமான மனதில் என்றென்றும் நிலைத்திருக்கிறது. மேலும் அவருடைய நன்மையின் வசீகரங்களை அதன் வெளிப்பாடு, வடிவம், தோற்றம் மற்றும் நிறத்தில் பிரதிபலிக்கிறது. அன்பே இதழ்களுக்கு எண்ணற்ற வண்ணங்களை தீட்டுகிறது. இதமான சூரிய கதிரில் ஒளிர்கிறது. அழகின் வில்லால் மேகத்தை வளைக்கிறது. நட்சத்திர ரத்தினங்களால் இரவை ஒளிரச் செய்கிறது. மேலும் பூமியை அழகால் போர்த்துகிறது. ஆன்மாவும் அதன் பண்புகளும் மனிதன் மூலமாக என்றென்றும் வெளிப்படுகின்றன என்பதை அறிந்த குருவானவர் நோயாளிகளை குணப்படுத்தி பார்வையற்றோருக்கு பார்வையையும் செவிடர்களுக்கு கேட்கும் திறனையும் முடவர்களுக்கு பாதங்களையும் அளித்தார். இவ்வாறு மனித மனங்களிலும் உடல்களிலும் தெய்வீக மனம் செயல்படும் விஞ்ஞான செயலை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து ஆன்மா மற்றும் மீட்பு பற்றிய சிறந்த புரிதலை வழங்கினார். இயேசு ஒரே மெய்யியல் செயல்முறையின் மூலம் நோயையும் பாவத்தையும் குணப்படுத்தினார். நரம்புகளுக்கு உணர்வு உண்டு என்பதும் பருப்பொருளுக்கு அறிவு உண்டு என்பதும் பருப்பொருள் உடலானது கண்களை பார்க்கவும் காதுகளை கேட்கவும் செய்கிறது என்பதும் உண்மையானால் உடல் பருப்பொருள் அற்றதாக மாறும்போது இந்த திறன்கள் இழக்கப்பட வேண்டும். ஏனெனில் அவற்றின் அழியாத்தன்மை ஆன்மாவில் இல்லை. ஆனால் உண்மை என்னவென்றால் சிந்தனையின் பருப்பொருள் அற்ற தன்மை மற்றும் ஆன்மீகமயமாக்கலின் மூலமாக மட்டுமே இந்த திறன்களை அழியாதவையாக கருத முடியும். அழியாத மற்றும் ஆன்மீக உண்மைகள் இந்த அழியக்கூடிய மற்றும் பௌதீக கருத்தாக்கத்திலிருந்து தனித்து இருக்கின்றன. நன்மையாகிய கடவுள் சுயம்புவாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்பவராகவும் இருக்கிறார். ஒளி என்பது அழியக்கூடிய நம்பிக்கையின் மீது பதியும் ஒரு மனப்பதிவு. காது உண்மையில் கேட்பதில்லை. தெய்வீக விஞ்ஞானம் ஒளியானது ஆன்மாவின் புலன்கள் வழியாக ஆன்மீக புரிதலின் மூலம் தொடர்பு கொள்ளப்படுவதாக வெளிப்படுத்துகிறது. மனித அறிவு பொருட்களின் தவறான உணர்வில் ஒரே மனதையும் இருப்பின் உண்மையான மூலத்தையும் நிராகரிக்கும் பௌதீக மூலங்களின் மீதான நம்பிக்கையில் மூழ்குவதற்கு முன்பு சத்தியத்திலிருந்து வரும் பதிவுகள் ஒளியைப் போலவே தெளிவாக இருந்திருக்கவும் அவை ஆதி தீர்க்கதரிசிகளுக்கு ஒளியாகவே வந்திருக்கவும் வாய்ப்புள்ளது. கேட்கும் ஊடகம் முற்றிலும் ஆன்மீகமானது என்றால் அது இயல்பானது மற்றும் அழிக்க முடியாதது. ஈனோக்கின் புலனுணர்வு அவனது பௌதீக புலன்களுக்கு முன்னால் இருந்த சான்றுகளுக்குள் மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டிருந்தால் அவனால் ஒருபோதும் கடவுளுடன் நடந்திருக்க முடிந்திருக்காது. அல்லது நித்திய வாழ்வின் நிரூபணத்திற்குள் வழிநடத்தப்பட்டிருக்கவும் முடிந்திருக்காது. விழித்திரையில் ஏற்படும் ஒரு காயம் ஒளி மற்றும் லென்ஸின் ஆற்றலை முடிவுக்கு கொண்டு வரக்கூடும் என்பதால் அழியக்கூடிய பார்வை என்பது எவ்வளவு நிலையற்ற ஒரு புலன். ஆனால் உண்மையான பார்வை அல்லது புலன் இழக்கப்படுவதில்லை. வயதோ விபத்தோ ஆன்மாவின் புலன்களில் தலையிட முடியாது. மேலும் வேறு உண்மையான புலன்கள் இல்லை. பருப்பொருளான உடலுக்கு தனக்கென எந்த உணர்வும் இல்லை என்பதும் ஆன்மாவுக்கும் அதன் ஆற்றல்களுக்கும் மறதி கிடையாது என்பதும் தெளிவாகிறது. ஆன்மாவின் புலன்கள் வலியற்றவை, மேலும் அவை என்றென்றும் அமைதியில் இருக்கின்றன. எல்லா பொருட்களின் இணக்கத்தையும் சத்தியத்தின் வலிமையையும் நிலைத்தன்மையையும் அவற்றிடமிருந்து எதனாலும் மறைக்க முடியாது. ஆன்மா பாவம் செய்யவோ அல்லது இழக்கப்படவோ முடியுமானால் இருப்பும் அழியாமையும் மனதின் அனைத்து ஆற்றல்களுடன் சேர்ந்து இழக்கப்படும். ஆனால் கடவுள் இருக்கும் வரை இருப்பு இழக்கப்பட முடியாது. ஆன்மீக பார்வை என்பது வடிவியல் உயரங்களுக்கு கீழ்பட்டதல்ல. இறைவனால் ஆளப்படும் எதுவாக இருந்தாலும் அது ஒரு கணமும் அறிவின் மற்றும் வாழ்வின் ஒளியையும் ஆற்றலையும் இழப்பதில்லை. கிறிஸ்தவ அறிவியலின்படி மனிதன் ஏற்கனவே இணக்கமானவனாகவும் அழியாதவனாகவும் இருப்பதால் அவனை அவ்வாறு ஆக்குவதற்கு மனித கோட்பாடுகளால் இயலாது. இதை அறிந்து உண்மையான மனிதனின் தெய்வீக கொள்கையான அன்பை நடைமுறைக்கு கொண்டு வருவதே நமது ஒரே தேவையாகும். நாம் சிந்தனையில் செம்மையான முன்மாதிரிகளை உருவாக்கி அவற்றை இடைவிடாமல் நோக்க வேண்டும். இல்லையெனில் மகத்தான மற்றும் உன்னதமான வாழ்க்கைகளில் அவற்றை நம்மால் ஒருபோதும் செதுக்கிக் கொள்ள முடியாது. அறிவியலை ஏற்றுக்கொள்வோம். புலன் சான்றுகளின் அடிப்படையிலான அனைத்து கோட்பாடுகளையும் கைவிடுவோம். முழுமையற்ற மாதிரிகளையும் மாயையான இலட்சியங்களையும் துறப்போம். அதன் மூலம் ஒரே கடவுள், ஒரே மனம் மற்றும் அந்த ஒரு பரிபூரண மனம் தனது சொந்த மேன்மை மாதிரிகளை உருவாக்கும்படி கொள்வோம். கடவுளின் படைப்பில் உள்ள ஆணும் பெண்ணும் தோன்றட்டும். ஆவியின் தெய்வீக ஆற்றலை உணர்வோம். அது நம்மை வாழ்வின் புதுமைக்குள் கொண்டு செல்கிறது. மேலும் எந்த ஒரு மரண அல்லது பௌதீக சக்தியாலும் அழிக்க இயலாது என்பதை நாம் உணர்வோம். தெய்வீக இருக்கும் சக்திகளுக்கு நாம் கட்டுப்பட்டவர்கள் என்று மகிழ்வோம். இதுவே இருப்பின் உண்மையான அறிவியல். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.